இல்லையா, ஒரு கான்செப்ட் வந்து பேசிக்கலி அது ராங்கா இருக்கும்போது அதை வந்து நம்ம ஏதோ நம்ம அதை சொல்லிட்டோம், அதை எப்படியாவது நம்ம எஸ்டாபிளிஷ் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக நம்ம இல்லையா நம்ம வேரியஸ் ரீசன்ஸ் கொடுத்தாலும் ஒன்னு கூட அந்த கொள்கையை தாங்கி பிடிக்காது அந்த ஒரு காரணம் கூட. ஏன்னா அது அடிப்படையிலே ஒரு தவறான ஒரு விளக்கம். அது இறைவன் உயிர்களை படைத்தான், அப்புறம் அவற்றுக்கு வந்து உலக பிறவிகளை கொடுக்கின்றான், அப்புறம் தன்னை வழிபட்ட பிறகு முக்தி கொடுக்கின்றான். அப்ப துன்பங்கள்லாம் அனுபவிக்கும் போது இறைவன் நம்ம எப்படி படைச்சிருக்கணுமா, நம்மளை படைச்சு நமக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்திருக்கணுமா, இது நம்ம ஒரு படைக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு இயற்கையா ஒரு இயற்கையான ஒரு உணர்வு ஏற்படத்தானே செய்யும் இல்லையா. ஏன் படைக்கிறாரு, ஏன் போட்டு நம்மளை இப்படி போட்டு புரட்டி எடுக்கிறாரு அப்படிங்கிறோம். பிள்ளைங்கள்லாம் அப்படின்னா ஃப்ரீ திங்கர்ஸ் பிள்ளைங்கள்லாம் நம்ம இந்த காலத்துல பிள்ளைங்கள்லாம். உடனே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா உடனே என்ன கேட்டுறாங்க, அப்ப ஏன் பெத்த என்ன இப்படி வந்து பிறந்திருக்கிறீ, இப்படி பாடாப்படுத்திட்டு ஏன் பெத்த அப்போ என்ன உடனே கேட்கறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து வாய் விட்டு கேட்கற மாதிரி எதுக்கு பேரண்ட்ஸ் இருந்துமே வாய் விட்டு இவ்வளவு துணிச்சலா கேட்கறாங்க. கடவுள் வந்து ஏண்டா கேட்கறான் நம்ம முன்னாடி வந்து நம்மள கேட்க போறது இல்ல, அதனால நம்ம தைரியமா கேட்கலாமா ஏன் படைச்சேன்னு சொல்லி. ஆக நிச்சயமாக நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிறது தெளிவாக சொல்கின்றது, இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. நமக்கு அந்த கடவுள் பத்தி நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல, கடவுளை யார் படைச்சான்னு ஒரு க்வெஸ்சன் யாரும் கேட்க போறது இல்ல. ஏன்னா கடவுள்னா அதற்குரிய முழு முதல் தன்மை, அதற்குரிய தலைமை, அது சுப்ரீம் பவர், அது என்றும் இருப்பது இருக்கின்ற பொருள் அப்படிங்கறதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரப்போறது இல்ல. ஆனா அதுக்கு அடுத்தபடியா உயிர்கள்னு சொன்ன பிறகுதான் உயிர்களை யார் கடவுள் படைச்சாரா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்து அங்க இயல்பாகவே ஒரு வினா எழுகின்றது இல்லையா. அதே மாதிரி உயிர்களை இந்த பாசம் மறைத்துள்ளது, ஆணவம் மறைத்துள்ளது, ஆணவ பாசம். அப்ப அந்த ஆணவத்தை யார் படைத்தா, கடவுளை தவிர வேற எந்த ஒரு பொருளை பத்தி பேசினாலும் அதை யார் படைத்தார்கள், உடனே அந்த கேள்விதான் வரும் இல்லையா. இந்த பொருளை சொன்னா இந்த பொருளை யார் படைத்தா, அந்த பொருளை யார் படைத்தா. அதை நம்முடைய 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழ்பவரும் 10 திருமுறையாகிய திருமந்திரத்தின் ஆசிரியருமாகிய திருமூலர் நம்மளுடைய அந்த சைக்காலஜியை ரொம்ப நல்லா தெரிந்து வச்சிருக்கின்றார். ஏன்னா அவர் முற்றும் உணர்ந்த சிவமாகவே இருக்கின்றார், அதனால அவருக்கு உயிர்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கிறார். இறைவன் அவனை தானே பதின்னு சொல்றோம், பதியாகிய இறைவனை யார் படைத்தார்கள் நிச்சயமா கேட்க மாட்டோம் இல்லையா. பதிப்பொருள் எப்போதும் அனாதி, அது நம்ம எல்லாருக்கும் உடன்பாடான கருத்து தானே. அதனால அதையே எக்ஸாம்பிளா காட்டி பதி பசு பாசம் என பகர் மூன்றில், இதுல பசுதான் உயிர்கள், பாசம் அது ஆணவம். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதி பசு பாசம் மூன்றும் அனாதி அப்படி சொல்லிருக்கலாமே, அப்படி சொல்லல. ஏன்னா பதி அனாதி, அதுக்கு தோற்றம் கிடையாது, அது எப்போதும் உள்ளதுங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனா மத்த ரெண்டு பொருளையும் தான் இந்த பசு எப்படி இது அவர் படைத்தாரா, இந்த பசு உயிர பாசம் அது யார் படைச்சா அப்படின்னா அதைத்தான் யார் படைச்சா யார் படைச்சான்னு கேட்பாங்க எல்லாரும். அது நல்லா தெரியும் என்ன சொல்றாரு, பதி பசு பாசம் மூன்றும் அனாதின்னு சொல்லாம பதி அனாதின்னு நல்லா தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு எவ்வளவு அழகாக நம்முடைய உள்ள பாங்கு அறிந்து அவர் சொல்லியிருக்கின்ற அந்த முறை எவ்வளவு சிறப்பாக உள்ளது பாருங்க. ஏன்னா எதனால நான் இந்த கோணத்துல அதை பார்த்தேன் அப்படின்னா பலரும் கேட்கின்ற கேள்விகள் அதான், உயிர்களை யார் படைச்சாங்க, ஆணவம்னா அதை யார் படைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் வந்து பலரிடமிருந்தும் வாங்கி வைத்துக் கொண்டு இந்த திருமந்திர பாடலை பார்க்கும் பொழுது இந்த கேள்வி கேட்பவர்களுக்கு அது பதில் சொல்ற மாதிரியே திருமூலர் பாடியிருக்கின்றாரு, பதியினை போல் பசுபாசம் அனாதின்னு பாடியிருக்கிறார். சரி, அப்ப உயிர்களை படைக்கவில்லை, உயிர்களின் அறிவை மறைத்துள்ள ஆணவத்தையும் படைக்கவில்லை, அதை படைச்சாருனா பெரிய விபரீதம் ஆயிரும். அது உயிர்களுடைய துன்பங்களுக்கு எல்லாம் மூல காரணம் அதுதான், அப்படிப்பட்ட ஒரு பொருளை இவர் படைச்சு கொடுத்திருக்காருன்னா அப்புறம் என்ன இருக்கு, நிச்சயமாக அதையும் அவர் படைக்கவில்லை. இந்த உலகத்துக்கு மூல காரணமாக நிறைய நகைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் மூல பொருள் மெட்டீரியல், மெட்டீரியலாக இருப்பது எது, தங்கம் கோல்டு இல்லையா. அத மாதிரி இந்த உலகத்துக்கும் மொத்த உலகத்துக்கும் நம்ம சயின்ஸ்ல சொல்றாங்க, நம்ம சோலார் சிஸ்டம் சொல்றாங்க, இத மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் இருக்குங்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து கேலக்சின்னு சொல்றாங்க, யூனிவர்ஸ் சொல்றாங்க. சரி, எல்லாம் சரி, அத்தனைக்கும் இன்னும் எவ்வளவு சூரிய குடும்பங்கள் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அத்தனைக்கும் மெட்டீரியலாக இருக்கின்ற அந்த மூலப்பொருள் எது என்ற, ஏன்னா இவ்வளவு உலகமும் ஜடம், அதுக்கு ஒரு ஜடம் பொருள் தான் மூல காரணமா இருக்கணும். இறைவனிடமிருந்து இவ்வளவும் தோன்றியதுன்னு சொன்னா வந்து ஜடப்பொருள் இறைவனா ஜடப்பொருளா இல்ல அறிவுள்ள பொருள் அதுவும் பேரறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளிடமிருந்து எப்படி ஜடப்பொருள் தோன்றும் நெசவாளியிடமிருந்தா நேரடியாக ஆடைகள் தோன்றுகின்றன பானையை செய்பவரிடமிருந்தா பானைகள்லாம் தோன்றுகின்றன இல்ல பானை தோன்றதுன்னா அதுக்கு மண் மூலப்பொருள் வேண்டும் இவர் தன்னுடைய கைவன்மையால் அதை பானையை ஆக்குறார் துணைக்கருவி ஒரு சக்கரமும் வச்சுக்கிட்டு ஆக்குறார் அந்த மாதிரி இந்த மொத்த உலகத்துக்கும் மெட்டீரியலா இருக்கிற பொருள் எது மாயை மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா மாயை அது அந்த மாயா ஜாலம் அந்த இல்யூஷன் அந்த மீனிங் இல்ல இல்லையா அது வந்து ஒரு அப்படி ஒரு பேர் இருக்கு அதுக்கு அவ்வளவுதான் அந்த இல்யூஷன் அந்த பொருள்ல சொல்லப்படல அப்போ அந்த மாயை இறைவன் படைத்தாரா என்றால் அதையும் அவர் படைக்கவில்லை அதையும் அவர் படைக்கவில்லை இப்ப பானையை செய்பவர் அவர் மண்ணை படைக்கவில்லை மண்ணிலிருந்து பானையை உருவாக்குகிறார் அவ்வளவுதான் மண்ணை அந்த பானை செய்கின்ற தொழிலாளி மண்ணை படைக்கவில்லையே அதே போல இறைவனும் இந்த உலகத்துக்கு அந்த மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த முதல் காரணமாகிய மாயையை அவர் படைக்கவில்லை அப்ப உயிர்களையும் இறைவன் படைக்கவில்லை ஆணவத்தையும் படைக்கவில்லை கண்மத்தையும் படைக்கவில்லை மாயையும் படைக்கவில்லை அப்ப இறைவன் படைத்தல் தொழில் செய்கின்றான்னு சொல்றீர்களே இறைவன் எதைத்தான் படைத்தார் அப்போ ஒன்றையும் படைக்கலன்னா அப்ப நீ படைத்தல் ஒரு தொழிலை சொல்லாம இருங்க படைத்தல் ஒரு தொழிலையும் சொல்றீங்க எதை கேட்டாலும் படைக்கவில்லை படைக்கலாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாயை என்ற இந்த முதல் காரணம் அந்த மெட்டீரியல் காஸ்ட்ல இருந்து இந்த உலகங்களையும் உயிர்களாகிய நாம் இணைந்திருக்கின்ற இந்த உடல்களையும் இந்த உடலில் உள்ள கருவிகளையும் இப்ப கருவிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் தத்துவ கருவிகள் இவற்றையெல்லாம் தான் இறைவன் படைத்தார் எப்படி மண்ணிலிருந்து பானை சட்டி குடம் இப்படி பல்வேறு பொருள்களை காரிய பொருள்களை ஒரு மெட்டீரியல் இருந்து ப்ராடக்ட்ஸ் படைக்கிற மாதிரி இந்த மெட்டீரியலை முதல் காரணம் சொல்லுவாங்க ப்ராடக்ட காரியம்னு சொல்றாங்க ஒரு காரியமா போறேன் அப்புறம் பேசலாம் சொல்லுவோம் அந்த காரியம் வேற இல்லையா இங்க காரியம்னு சொல்றது வந்து அந்த ப்ராடக்ட் மண்ணிலிருந்து தோன்றுற பானை சட்டி குடம் இந்த மாதிரிதான் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பூதங்கள் மற்ற தத்துவங்கள் ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் பார்க்க போறோம் எல்லாம் அந்த மாயையிலிருந்து இறைவனால் படைக்கப்பட்டவை இதைத்தான் இறைவன் செய்த படைத்தல் தொழில் சொல்றோமே ஒழிய உயிர்களை அவன் படைக்கின்றான் என்றோ ஆணவ மாயையாகிய வாசப்பொருள்கள் எல்லாம் படைக்கின்றான் என்றோ சொல்லவில்லை அதுல அந்த சுத்த மாயைன்னு இருக்கு அதுல இருந்து அது நம்ம சுத்த தத்துவங்கள் பார்க்கும்போது விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதுல இருந்து சுத்த தத்துவங்களை எல்லாம் சிவபெருமான் நேரடியாகவே படைக்கின்றார் நாம் வசிக்கின்ற இந்த உலகங்கள் இந்த உலகங்களை எல்லாம் பிரம்மாவின் மூலமாகத்தான் படைக்க அவரிடம் தன்னுடைய ஆற்றலை பதிய செய்து அவர் மூலமாக என்ன செய்கின்றார் படைக்கின்றார் அதனாலதான் அவரை சொல்லியிருக்குது அந்த உலகம் வந்து இவ்வளவு காலம் நிலை பெறணும் அப்படின்னு படைக்கும் போதே சிவபெருமான் என்ன பண்ணிட்டார் திருவுள்ளம் நிர்ணயித்திருப்பார் அந்த காலம் வரைக்கும் இந்த உலகத்தை நிலைபெறச் செய்ய வேண்டும் அந்த நிலைபெறச் செய்கிறதுதான் காத்தல் தொழில் அதை திருமால் மூலமாக அந்த காத்தல் தொழிலை செய்கின்றார் படைப்பன் அயன் அயனுக்கு எந்த அடைமொழியும் சொல்லல ஆனா திருமால சொல்லும்போது அளிப்பன் பங்கயக்கன் மாயன் என்று சொன்னார் அவருடைய கண்ணை குறிப்பிட்டு அங்கு சொன்னார் காத்தல் தொழிலை யார் செய்கின்றார் படைத்தல் தொழிலை அயன் நான்முகன் செய்கின்றார் முடிஞ்சு போச்சு காத்தல் தொழிலை திருமால் செய்கின்றார் ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம் அல்லது மாயன்கிற பெயரை பயன்படுத்தினா மாயன் செய்கின்றார் ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம் பங்கயக்கன் மாயன் அங்க மட்டும் ஒரு அடைமொழி கொடுத்தார் ஏன் அயனுக்கு அவர் நான்முகம் கொண்ட அயன் அடைமொழி கொடுத்திருக்கலாம் வேற ஏதாவது கொடுத்திருக்கலாம் துடைப்பன் உருத்திரன் உருத்திரனுக்கும் அடைமொழி கொடுக்கல மகேசன் அவரையும் ஈசன் சொல்லியிருக்கிறாரு வேற எந்த அடைமொழியும் கொடுக்கல சதாசிவனுக்கும் சதாசிவன் சொல்லிட்டாரு வேற எந்த அடைமொழியும் கொடுக்கல ஆனா இவருக்கு மட்டும் பங்கயக்கன் மாயன் கொடுத்தார் என்னன்னா இவரை வந்து சிவபிரானுக்கு வேறாக இவரை தனிமுதற் கடவுளாக போற்றக்கூடிய சமய நெறியும் உள்ளது அப்போ நம்ம சைவத்தில் நாம எவ்வாறு கொள்கின்றோம் என்று சொன்னால் திருமால் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையிலே இருப்பவர் நாமெல்லாம் வணங்குவதற்குரிய நிலையிலே இருப்பவர் சிவபெருமானுடைய திருவருள் சக்தி பதியப்பெற்றவர் அவர் மூலமாக அதிட்டித்து செய்கின்றது தொழில்கள் எல்லாம் அதனால திருவருள் சக்தியின் அதிட்டானத்துக்கு உரியவர் ஆகவே அந்த மரியாதை நாம கொடுக்க தயங்குவதில்லை ஆனால் அதே சமயம் அவர் காத்தல் தொழிலை அவர் சுதந்திரமாக செய்யவில்லை சிவசக்தி செலுத்தவே அவர் செய்கின்றார் சிவ வழிபாட்டின் பயனாகவே அந்த பதத்தை அவர் அடைந்துள்ளார் என்பதை குறிப்பாக உணர்த்துகின்றார் பங்கயக்கன் என்பதன் மூலம் அதுல என்ன அதை பத்தி குறிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சிறப்பாக அவருடைய காத்தல் தொழிலானது அங்க தேவலோகத்தில் வந்து அடிக்கடி அங்க அந்த செயல்பாடு ரொம்ப வலுவா இருக்கும். ஏன்னா தேவலோகத்தில் எப்பவுமே இந்த தேவர்களுக்கு தலைவலி கொடுப்பதற்குனே அசுரர்கள்னு ஒரு குரூப் இருக்குது. என்ன நான் சிறந்த புண்ணியம் செய்தாதான் தேவலோக பேர்கள் எல்லாம் கிடைக்கின்றன. ஆனா அங்கேயும் இடையிடையே சின்ன சின்ன இடையூறுகள், என்ன அப்படின்னு சொன்னா அந்த அசுரர்கள் அவர்கள் வந்து ரொம்ப இடையூறு பண்ணுவாங்க. அப்பப்போ தேவர்களைத்தான் சுரர்கள்னு சொல்லுவாங்க. அவருடைய பேரே எதிர்மாறா இருக்கு, சுரர் அசுரர். ஏன்னா இவர்களை எதிர்ப்பதே அவர்களுக்கு வேலை. அதனால அவர்கள் ஏதாவது இடையூறு பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர்களும் பதிலுக்கு பழி வாங்குகிறேன் பாருன்னா அவர்கள் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே நடந்துட்டு அப்போ தேவர்கள்லாம் திருமாலை மிகவும் சார்ந்திருக்கின்றார்கள், திருமாலை சார்ந்திருக்கின்றார்கள். ஏன்னா அவர் தான் அசுரர்களிடமிருந்து காக்க வேண்டும் அப்படின்னு அவர் அவருடைய நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவரும் அதற்குரிய முறையிலே அசுரர்களை ஒடுக்கி தேவர்களை காத்தால்தான் அவருடைய பதவிக்கு ஏற்ற ஒரு புகழை அவர் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அப்போ அவர் ஒரு அசுரனை அவர் வெல்வதற்காக வேண்டி சக்கராயுதம் என்ற ஆயுதத்தை பெற வேண்டி சிவபிரானை வழிபட்டார். அந்த வழிபாட்டை அவர் மிக நியமமாக செய்தார். எடுத்துக்கொண்ட வழிபாடு என்ன காரியத்தை செய்யறோம், காரியத்தில் மட்டும் நம்ம ஆசை வச்சா போதாது, அதுக்காக செய்யற வழிபாட்டையும் நாம ரொம்ப சிரத்தையோடு செய்யணும், சின்சியரா செய்யணும் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப மிகவும் சிரத்தையாக சின்சியராக பண்ணார். ஆமா, நாள்தோறும் 1000 தாமரை பூக்களை கொண்டு வந்து 1000 தாமரை பூக்களால சிவபெருமானை அவர் வழிபட்டு வந்தார். அப்போ ஒரு நாள் ஒரு தாமரை பூ குறைந்து விட்டது. என்ன அவர் வந்து கவனிக்கலையா, 10 பூ 20 பூன்னா பரவாயில்ல, 1000 பூ என்னைக்காவது ஒரு நாள் பறிக்கும் போது மிஸ் ஆயிருக்கும் பாவம் அப்படின்னு இல்ல, ஒரு நாளும் அவர் மிஸ் பண்ணல, அதான் அங்க உண்மை. ஆனாலும் ஒரு தாமரை குறைந்து விட்டது. அங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று மறைந்திட என்று சொல்றார். மறைந்தது தெய்வீக செயல், அது அவருடைய பக்தி சிரத்தையை காட்டுவதற்காக வேண்டி பெருமான் நிகழ்த்திய ஒரு அருள் விளையாட்டு தான் அது. அங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று அகன்றிடவும் அப்படின்னு சொல்லி இந்த அடி எங்க வருதுன்னா நம்ம திருவாளுராதின பண்டார சாத்திரம் ஒன்றில் வருகின்றது. சில செய்திகள் சில நுட்பங்கள் பண்டார சாத்திரங்கள்ல தான் கிடைக்கும். நம்முடைய குருமுதல்வருடைய நேரடி சீடர் அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள், அவர்கள் உபதேச பகருடையின்னு ஒரு நூல் எழுதியுள்ளார்கள். அந்த நூலும் ஒரு வகையில உண்மை விளக்கத்தை ஒத்துள்ளதுதான். என்னன்னா அப்படி குருட்ட சித்தாந்தம் கேட்டு குரு அதற்கு விளக்கம் சொல்ற மாதிரி எழுதியிருப்பது. இங்க மெய்கண்டார்ட்ட கேட்டு மெய்கண்டார் விளக்கம் சொல்ற மாதிரி அவருக்கு குரு நேரடி குரு குருமுதல்வர் நமசிவாயமூர்த்திகள் தான். நமசிவாயமூர்த்திகள் எந்த ஒரு சித்தாந்த சாத்திரமும் தாம் நேரடியாக படைக்கவில்லை. யாரும் நம்ம மறைஞான சம்பந்தர் மாதிரி அவர்களும் நூல் செய்யவில்லை. அப்போ அவர்கள் சித்தாந்த உபதேசம் பண்ணியிருந்தா அது எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு நாமெல்லாம் இயங்கிக்கிட்டு இருப்போம். அந்த ஏக்கத்தை போக்குவதற்கு உருவாக்கப்பட்ட நூல் திருவருளால் நமக்கு கிடைத்த நூல் உபதேசப்பவருடைய. ஆனா இத மாதிரி 36 தத்துவங்களை பத்தி சொல்லுங்க, ஆணவத்தை பத்தி சொல்லுங்க, கண்மத்தை பத்தி சொல்லுங்க அப்படி கேட்காம சந்தேகங்களாக கேட்பார். சித்தாந்தம் எல்லாம் நான் உனக்கு பாடம் நடத்தியுள்ளேன், இந்த சித்தாந்தத்திலிருந்து உனக்கு உள்ள சந்தேகங்களை எல்லாம் கேடு அப்படின்னு நமசிவாயமூர்த்திகள் சொல்லி இவர் உடனே சந்தேகங்களாக கேட்பது. சந்தேகம் கேட்கும்போது அவர் விளக்கம் கொடுக்க, அந்த விளக்கத்தில் ஒரு தடையை எழுப்ப அவர் விளக்கம் கொடுக்க ரொம்ப சுதந்திரமா தடைகளை எழுப்புவதற்கு அனுமதிக்கின்றார். சைவ சாந்தில் அதை வந்து தடை போடவே இல்லை. கொஞ்சம் அதிகப்படியா பேசினா அவன் நமசிவாயமூர்த்திகள் கண்டிச்சு பேசுறது அப்படின்னா ரொம்ப சுவைபட அந்த உரையாடல் குரு சீடருக்கும் இடையில அந்த உபதேசம் ஒரே பாடலா நீண்டு கொண்டு போகும். இது மாதிரி தனித்தனியா பாடலா இருக்காது, ஒரே பாடலா நீண்டு கொண்டு போகும்.